SBS தமிழ்.
வணக்கம் விஜய் சேதுபதி அவர்களே.
வணக்கம்.
ஆஸ்திரேலியாவுக்கு முதற் தடவையாக வந்திருக்கிறீர்கள், இங்கு என்ன பிடித்திருக்கிறது என்று சொல்லுங்கள். மற்றது குறிப்பாக ஏதாவது இடத்திற்கு போக வேண்டும் என்ற திட்டம் எதுவும் இருக்கிறதா?
எடுத்து வந்தோம், இங்கே போய் சாப்பிட்டோம். சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்டில் போய் சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது, சுவையாக இருந்தது. இதுதான் பிளான் அப்படிலாம் எதுவும் இல்லை. ஃபெஸ்டிவல்ஸில் படம் பார்க்க வந்தது, படம் பார்த்து முடிச்சு அப்படியே ஓய்வு எடுத்துட்டு அப்படியே போகணும். இந்த மாதிரி திட்டம் அப்படின்னு தனியாக எதுவுமே இல்லை.
சரி, இந்திய திரைப்பட விழாவில் சிறந்த நடிகர் விருதை நீங்கள் சூப்பர் டீலாக்ஸ் திரைப்படத்திற்காக பெற்றிருக்கின்றீர்கள். இந்த படத்தில் நீங்கள் ஏற்றிருப்பது ஒரு திருநங்கை கதாபாத்திரம். குறிப்பாக முன்னணி கதாநாயகர்களை பார்த்தால் அவர்கள் பெண் வேடங்களில் நடிப்பதற்கு உடனடியாக முன் வருவது குறைவு. நடிகர் கமல்ஹாசனை எடுத்துக்கொண்டால் கூட அவர் அவ்வை சண்முகி பாத்திரம் செய்வதற்கு பல ஆண்டுகள் எடுத்திருந்தது இல்லையா? அப்படி இருக்கின்ற போது இவ்வளவு விரைவாக இந்த சவாலான பாத்திரத்தை நீங்கள் ஏற்றதற்கு என்ன காரணம்? உங்களுக்கு இருக்கும் தன்னம்பிக்கையா, அல்லது உச்சத்தில் இருக்கும் போதே இதை செய்துவிட வேண்டும் அப்படி என்ற எண்ணமா?
நீங்கள் ரெண்டு மூணு விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க, சரி கமல் சார் நீங்கள் மென்ஷன் பண்ணது வச்சு நான் சொல்லணும். முன்னாடி இருக்கிறவங்க அவங்க போட்ட பாதை கொஞ்சம் இருக்கு, நான் புதுசாக எந்த பாதையும் போடலை, அவங்க போட்ட பாதை கொஞ்சம் இருக்குது. அப்புறம் சினிமா புரிஞ்சுக்கிற விதம் ஒன்று இருக்குது. சினிமாவால் தான் ஒரு இமேஜை ஒழிய ஒரு நடிகை, நான் எனக்கு ஒன்றும் பிறவிலே இந்த இமேஜ்லாம் கிடையாது. நான் வந்து என் தொழில் தான் எனக்கு கொடுத்தது. இந்த தொழிலை எப்படி அப்ரோச் பண்ணுறோம், எப்படி பார்க்குறோங்கிறதுக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒரு சென்ஸ் இருக்குது. உங்கள் ப்ரொஃபஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, நான் இன்னொருத்தர் எப்படி பார்க்குறாருன்னு. அப்புறம் நீங்கள் அதை என்னவா ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புகிறீங்க நீங்கள் அதில். ஸோ நம்ம வந்து இவ்வளோ காலம் தான் ஆச்சு அப்படிங்கிறோட அதை நம்மளால் செய்ய முடியுமா? அப்புறம் இங்கே எல்லாமே அனுபவத்துக்கு உண்டானது. சக்ஸஸ் ஆகுமா இல்லை உங்களுக்கு உங்களை பின்னாடி பாதிக்குமா நினச்சி ஒரு வேலையை செஞ்சு செய்யவே முடியாது. செய்கிற வேலையை ரசித்து செய்யணும்னு ஆசைப்படுறது, அது முக்கியமாக ஆர்ட் ஃபார்மில். ஸோ இங்கே ரசிக்கிறது மூலமாக தான் அதுக்குள்ளே போக முடியுமோ இல்லையா, வேறு வழி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் ரசனையோடு அணுகும்போது தான் ஆர்ட் ஃபார்ம் உங்களுக்கு நெருக்கமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதனால் என்ன ஆகும், எனக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிற கணக்குள்ளே நான் போகவே இல்லை. எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது திரைக்கதையும் கதையும். அப்புறம் எனக்கு குமாராஜாவோட வேலை செய்யணும் ரொம்ப ஆசை இருந்தது. ஸோ வேறு எதை பற்றி நான் கவலைப்படலை. எனக்கு இதை பண்ணணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருந்தது. மற்றபடி நான் வந்து இவ்வளோ நாள் ஆச்சு, என்னோடய பிஸ்னஸ் என்ன ஆகும், இல்லை இப்போ சரியாக இல்லை எனக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கு இல்லை, ஆர்ட் ஃபார்மில் இருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. இதை தாண்டி இதில் பாதுகாப்பாக இருக்கணுங்கிற எண்ணம் தவறானது நான் நினைக்கிறேன்.
ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய பலம் மற்றும் பலவீனம் என்பன அவனுக்கு தான் தெரியும் இல்லையா? விஜய் சேதுபதியின் பலம் என்ன என்று கேட்டால் இயல்பாக நடிப்பார், பணிவான குணம், தோற்றம் என்று பலர் பலவிதமாக சொல்வார்கள். உங்களை பொறுத்தவரையில் உங்களது பலம் என்ன, பலவீனம் என்ன?
என்னோட பலம் வந்து நான் முயற்சி பண்ணி பார்க்கறது நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து இதுதான் நான் ஃபிக்ஸ் ஆக மாட்டேன், முடிவு பண்ண மாட்டேன், இதுதான் என்னோட பவுண்டரிஸ், நான் என்னோடய எல்லை இதுதான் நான் வரையறுத்து இருக்கிறது இல்லை. எனக்கு எதுவாக இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்க்கலான்னு தோணும். அப்புறம் என் மனசுக்கு சரின்னு படுறத நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். சில சமயம் சரின்னு படாததையும் முயற்சி பண்ணி பார்க்குறேன். ரெண்டுமே அனுபவத்துக்காக பண்ணுறேன். சில சமயம் பயம் வந்துச்சுன்னா அந்த பயத்தை உடைக்கிறதுக்காக முயற்சி பண்ணி பார்க்குறேன். ஸோ முயற்சி பண்ணி பார்க்குறதான் என்னுடைய பலம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சினிமாவுக்கு முயற்சி பண்ணும்போது எனக்கு நடிக்கவே தெரியாது, எனக்கு எதுவுமே வராது. அப்பயும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் தான் வந்து நான். ஸோ இப்போ வரைக்கும் அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். பலவீனம் வந்து நான் கொஞ்சம் ஷை, ரொம்ப கூச்சமாக இருக்கிற ஒரு ஆள். அப்புறம் வந்து எனக்கு பிஆர் ஸ்கில் ரொம்ப கம்மி நினைக்கிறேன். எனக்கு என்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறது வராது. பிஸ்னஸ்க்கு அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சினிமா என்பது கலையும் வியாபாரமும் சேர்ந்து ஆயிடுச்சு. வியாபாரங்கிறது என்ன சென்ஸ் அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, ஒரு படம் நல்ல வியாபாரம் ஆயிடுச்சுன்னா அது பெருவாரியான மக்களால் பார்க்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம எந்த மாதிரியான படம் பண்ணுறது சேர்த்து அதை எப்படி மக்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற வியாபாரத்தன்மையும் தேவைப்படுது. ஏன்னா நான் வந்து நல்ல படம் பண்ணேன், அது கொஞ்சம் பேர் தான் பார்க்கணும். நல்ல படம் பண்ணாலும் அது மக்களை போய் சேரணும், அதுக்கான யுக்தியும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் என்னோடய எல்லைகளை நான் விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டை தாண்டி இன்னும் வரணும் அடுத்தடுத்து.
அதனால் தான் நீங்கள் இப்போது தெலுங்கு மலையாள படங்களில் எல்லாம் நடிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் இல்லையா?
ஆமாம், கலைக்கு மொழி இல்லைன்னு நினைக்கிறேன், பேதம் இல்லைன்னு நினைக்கிறேன். முக்கியமாக இப்போ இந்த நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் நிறையா உங்கள் மொழிக்கு சம்மந்தம் இல்லாத படங்களை சப்டைட்டில் மூலம் பார்க்க முடியுது. எல்லோரும் ஃபோனில் பார்க்க முடியுது, சீக்கிரமாக போய் செய்கிறது. டைமிங்ஸ் 5 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம்ஸில் வருது, நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் பார்க்குறாங்க. ஸோ ஆடியன்ஸோட நாலேஜ் வந்து அதிகமாகிட்டே போகுது. அப்போ சேம் வே ஆக்டர்ஸும் டெக்னீஷியன்ஸும் அவங்களும் வளரணும். ஸோ அது வேறு வேறு கல்ச்சர் வேறு வேறு இடத்துல பண்ணும்போது நான் வெறும் சவுத் இந்தியாவில் இந்தியாவுக்குள்ளே மட்டும் மீன் பண்ணல, நான் இன்னமும் வெளியே போகணும்னு ஆசைப்படுறேன். ஸோ
நீங்கள் புதிதாக நடிப்பதற்கு ஒப்பந்தமாக இருக்கின்ற படங்களில் ஒன்று இலங்கை கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரனின் வாழ்க்கை வரலாறு பற்றியது. முரளிதரன் தமிழர்களுக்கு சார்பாக செயற்படாதவர் என்பதால் நீங்கள் அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க கூடாது என்று சில எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கின்றன. இதை பற்றி கேள்விப்பட்டீர்களா?
கேள்விப்பட்டேன்.
அப்படி என்றால் என்ன முடிவு எடுத்திருக்கிறீர்கள்? தொடர்ந்து நடிக்கிறீர்களா அல்லது விலகிவிட்டீர்களா?
இல்லை, நடிக்க முக்கியமாக நான் முத்தியா முரளிதரன் அவருடைய அந்த கதை ஒன்று கேட்டிருக்கேன். அவருடைய வாழ்க்கையை பற்றின ஒரு கதை ஒன்று கேட்டிருக்கேன். அது நிஜமாக ரொம்ப நல்ல கதை, அது சொல்லப்பட வேண்டிய படம், அது கொஞ்சம் எனர்ஜியான ஃபிலிம்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன், முக்கியமாக எல்லாத்தையும் தாண்டி மனிதாபிமானம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அதில் ஒற்றுமையை பற்றின சில ரெண்டு மூணு காட்சிகள் இருக்குது, நிஜமாக ரொம்ப அற்புதமான காட்சி. அப்புறம் ஜென்ரலாகவே சொல்கிறேன், இப்போது என்னை பற்றி என்கிட்ட இருக்கிற ஒப்பீனியன், இல்லை நான் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கான ஒப்பீனியன் என்கிட்ட ஒன்று இருக்கும், ஆனால் அது வெளியே என்ன ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு ஒன்று இருக்குது, எப்படி பார்க்குறாங்கன்னு ஒன்று இருக்குது, நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் கேட்ட கதை, நான் அதை அவர்கிட்ட பழகின விதம், இதை வச்சு எனக்கு ஒன்று இருக்குது. ஜென்ரலாக என்னை பற்றி வெளியே பேசிக்கிறதும் என்கிட்ட பர்சனலாக இருக்கிறதும் என்கிட்ட பர்சனலாக கூட இருக்கிறவங்களும் அதுக்குமே எவ்வளோ வித்தியாசம்னு தெரியும். அப்புறம் சாதாரணமாக ஒரு விஷயத்தை பேசும்போது ஜஸ்ட் லைக் தட் பேச முடியாது. காஷ்மீர் விஷயமாக இருக்கட்டும், மற்ற விஷயமா இருக்கட்டும், ஜஸ்ட் லைக் தட் பேச முடியாது. அதுக்குள்ள நிறைய அனலைசேஷனுக்குள்ளே வச்சு அது நீங்கள் ஒரு காமன் மேன் ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கும் பீங் எ செலிபிரிட்டியாக இருக்கிறதும் டாப் ஃபேமஸாக இருக்கவங்க ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கும் நிறைய ரீசன் இருக்குது நான் நினைக்கிறேன். இப்போ நானே ஒரு விஷயம் ஸ்டேட்மெண்ட் விஷயமாக என்னோடய விஷயமாக கொடுக்குறதா இருக்கட்டும், நிறைய அனலைஸ் பண்ணுவேன். இப்போ சாதாரண ஒரு காமன் மேன் வந்து ரொம்ப சாதாரணமாக பேசிட்டு போயிருந்தால் அவங்கள யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனால் பீங் எ செலிபிரிட்டி நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி ஒரு கமெண்ட் கொடுக்குறீங்க பேசுகிறீங்கன்னா ஒன்று அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், அது யாரையும் பாதிக்காத அளவுக்கு இருக்கணும், அதனால் எதுவும் நடக்காத அளவுக்கு இருக்கணும், பட் உங்கள் கமெண்ட்டே வைக்கணும் இவ்வளோ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த படம் வரும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி எந்த சந்தே இந்த கேள்விலாம் ஒன்று பண்ணுறாங்களே இது எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த படம் வந்து ரொம்ப நான் என்ன நினைக்கிறேன்னா அது ஒரு 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 கிரிக்கெட் பிளேயரை பற்றினதை தாண்டி அவரோட பர்சனல் லைஃப் தான் அதிகமாக பேசுது. அதில் நிறைய ஒற்றுமையை பேசுதான் நினைக்கிறேன். நான் அப்படி தான் பார்க்குறேன், க்யூட் ஃபிலிமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன், அந்த படம் வரும்போது கண்டிப்பாக இங்கே அத்தனை கேள்விகளுக்கும் அது பதில் சொல்லும்.
சரி, காஷ்மீர் விவகாரம் பற்றி குறிப்பிட்டீர்கள். காஷ்மீர் பிரிப்பு விவகாரத்தில் உங்களது கருத்து என்ன அல்லது நிலைப்பாடு என்ன?
அது ஜனநாயகத்துக்கு எதிரானது. முக்கியமாக பெரியார் அன்னைக்கே சொல்லிட்டார், அவங்கவுங்க பிரச்சனையாக அந்தந்த மக்கள்லாம் முடிவெடுக்கணும், நான் உங்கள் வீட்டு விஷயத்தை வந்து நான் தலையிட முடியுமா? நீங்கள் தான் அந்த வீட்டில் வாழ்கிறீங்க, உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் மாதம் பட்ஜெட் என்ன, உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன தேவை, அன்னைக்கு எப்படி வாழ போகிறோம், இது உங்களுக்கு தான் தெரியுமோ இல்லையா? நான் உங்கள் மேலே அக்கறை செலுத்தலாம், ஆனால் ஆளுமை செலுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அது மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே சரி, நீங்கள் வெளியே இருக்கிறவங்க அக்கறை செலுத்தலாம், நம்ம ஈழத்தை எடுத்துக்கிட்டோம் அக்கறை செலுத்தலாம், அது உள்ளே வந்து சஜஷன்ஸ் கொடுக்கவே முடியாது. அதுக்குள்ளே நான் எதுவாக இருந்தது வெதர் எடுத்து கூட சஜஷன் நம்ம சொல்லலாம், எனக்கு நம்ம கேள்விப்பட்ட விஷயத்தை வச்சு பேசுமே ஒழிய நம்ம வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும் அங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் இதுவே இந்த விஷயமா சொல்லி இது முழுக்க முழுக்க ரொம்ப மிகுந்த மன வருத்தம் தள்ளிக்க முடியுது. காலையில் ஒரு செய்தி பார்க்குறேன், அவர் வந்து நான் வீட்டில் இருக்கிறேன் சிறையில் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு செய்தியை பார்க்குறேன். இப்போ வர செய்தி, ஸோ இது எல்லாமே சேர்த்து நான் பெரியார் சொன்னதான் திரும்பி சொல்கிறோம், அவங்களோட பிரச்சனையை அவங்க தான் பார்த்துக்கணும், ஸோ அக்கறை தான் செலுத்தணும், ஆளுமை செலுத்தக்கூடாதுன்னு
நினைக்கிறேன். இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் இந்திய திரைப்பட விழாவில் கலந்து கொள்வதற்காக மெல்பர்ன் வருகை தந்திருக்கும் திரைப்பட நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள். உங்களது சினிமா வாழ்க்கையாக இருக்கலாம், நிஜ வாழ்க்கையாக இருக்கலாம், நீங்கள் பல பாத்திரங்களை வகிக்கின்றீர்கள். தந்தையாக, கணவனாக, மகனாக, அதே போன்று திரைப்படத்திலும் பல பாத்திரங்களை ஏற்று நடிக்கின்றீர்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த அம்சம் அல்லது எந்த விடயம் சரியான கஷ்டமாக இருக்கின்றது?
எது சரியான கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி பப்ளிக் மத்தியில் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்கள் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி பிஹேவ் பண்ண வேண்டிய அவசியம். ஏன்னா நீங்கள் எதுக்காவது ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா உடனே வந்து அவர்களுக்கு ஆதரவாளர்கள் வந்து உடனே வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஒப்பீனியனுங்கிறத தாண்டி உடனே அவங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணி இல்லை அப்படின்னும் ஒரு ஒரு த்ரெட்டன் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. அதுதான் எல்லாமே இது எல்லாருக்கும் உண்டான பொறுப்பு. அது கஷ்டம் இல்லை. இப்போ என் குழந்தைய வளர்க்குறது எனக்கு கஷ்டம் சொல்ல முடியாது, இன்னும் நான் சந்தோஷமாக அதை செய்கிறேன்.
குழந்தை வளர்ப்பு என்று சொல்கின்ற போது ஒரு விடயம் ஞாபகத்திற்கு வருகின்றது. நீங்கள் தற்போது நடிக்கின்ற சங்க தமிழன் திரைப்படத்தில் நீங்களாகவே கேட்டு உங்களது மகளை அதில் நடிக்க வைத்திருக்கிறீர்கள். இதற்கான காரணத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா?
இல்லை, என்னோடய பையன் சிந்துபாத் படத்தில் நடிச்சிருக்கேன். என் பெண் குழந்தைக்கு வந்து எப்பவுமே ஒரு இப்போ நாங்கள் ஃப்ளாட்டில் இருக்கோம், பையன் விளையாட போகிறோம், ஹீஸ் 15 இயர்ஸ் விளையாட போயிடுவோம், அவளை தனியாக விளையாட விட மாட்டோம், ஏன்னா அது சேஃப்டியாக இல்லைங்கிறதா விளையாட விடல. அதனால் அவள் பல சமயம் சொல்லியிருக்கா, நான் பொண்ணாக பிறந்தாலும் என்னை விடலையா அப்படின்னு. ஸோ இதுவுமே அவன் ஒன்று பண்ணிட்டான். அங்கே அந்த அந்த படத்தில் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, அதில் ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்க இருக்குது, அதோடு சேர்த்து ஒரு குழந்தைய அந்த வீட்டில் இருப்பாள் இல்லையா, அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒன்றும் இல்லை. பட் ஆனால் அவளுக்கும் ஒரு இப்போ அந்த வீட்டிலே இருக்கிறனால அது வேற எங்கேயான பரவாயில்ல. ஒரு வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்குது, அது ஒரு குழந்தைக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது, இன்னொரு குழந்தைக்கு அனுபவம் கிடைக்கல, அது அவள் பெண் குழந்தை அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு வருதுங்கிறதுனால அந்த சமயத்தில் அது அமைஞ்சதுனால நான் அவளுக்கு டைரக்டரை கேட்டேன், டைரக்டர் ரெண்டு மூணு குழந்தைங்க இருக்கும் அவங்களும் இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான்.
யாருமே விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மீது வருகின்ற விமர்சனங்கள் அது எந்த வகையாக இருந்தாலும் அவற்றை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள்?
விமர்சனங்கள் எந்த ஒப்பீனியனும் இல்லை. ஏன்னா அவங்க பேசுகிற நிறைய விமர்சனங்களுக்கு பின்னாடி வந்து அந்த அவ்வளோ ஏன்னா அவ்வளோ விமர்சனத்துக்கு பதில் சொல்ல முடியல. அதுக்கு பின்னாடி அது எப்படி எடுத்துக்கிறதே தெரியல. அது வேற ஒரு டோட்டலாக நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று பார்க்குறேன்னா அது டோட்டலாக வேறு பாயிண்ட் ஆஃப் வியூ, அது பதில் சொல்லவே முடியல. அப்படி சொல்ல ஆரம்பித்தா நீங்கள் வளர்ச்சியை நோக்கி போகவே முடியாது நினைக்கிறேன். விமர்சனங்கள்லாம் பதில் சொல்ல ஆரம்பித்தா வளர்ச்சி நோக்கி போகவே முடியாது. நம்ம எவ்வளோ தூரம் சென்சிபிளாக ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறது சுயநலம் இல்லாமல் முக்கியமாக.
மிக நன்றி விஜய் சேதுபதி அவர்களே, இந்த குறுகிய நேரத்திலும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலை வழங்கியதற்கு மிக்க நன்றி.
நன்றி.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை எமக்கு அறிய தாருங்கள்.